நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 5 கொல்லப்பட்டுள்ள செய்திகள், இலங்கையில் போரினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விஜயம் செய்துள்ளது பற்றி செல்வம் அடைக்கலநாதரின் பேட்டி,
போரால் பாதிக்கப்பட்ட அங்க வீரர்களாக இருக்கிற எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கின்ற வகையில் அரசாங்கம் இந்த 100 திட்டத்திலே வேலை திட்டங்களை உருவாக்க வேண்டும்.
தேநீர், அப்பம் உட்பட சில உணவுப் பொருட்களுக்கு இலங்கை அரசு விலை நிர்ணயித்து 1 ஆகியுள்ள நிலையில் அது வரவேற்பை பெற்றுள்ளதா என்பது குறித்த ஒரு பார்வை.
உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கின்ற போது கண்காணிப்பது எப்படி என்ற கேள்வி இருக்கிறது. நாளை புட்டுக்கு, இடியப்பத்துக்கு, பராட்ட ரொட்டி என்று இதை கண்காணிக்க போனால் அதன் அளவு, தரம் எதை வைத்து நிர்ணயிப்பது என்கின்ற பிரச்சனை.
சிங்கப்பூரில் சூயிங்கம் தடை செய்யப்பட்டது ஏன் என்பது குறித்த பார்வையும், பொலிவிளக்கும் பொன்னி நதி சிறப்பு தொடர் 4 பகுதியும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசை செய்தி அறிக்கை வாசித்து வழங்குபவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. தீவிரவாத வன்முறைகளை கண்டித்து டியூனிசியாவின் தலைநகரத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஊர்வலம் நடத்துகின்றார்கள். தலைநகர் டியூனிஸில் சில நாட்களுக்கு முன்னதாக அருங்காட்சியகத்தில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 21 பேர், பெரும்பாலும் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்த கண்டன ஊர்வலம் நடக்கிறது. தலைநகரின் முக்கிய வீதியை நாட்டின் செவ்வெண் கொடிகள், தேசிய கொடிகள் நிறைத்திருந்தன. டியூனிஸுக்கு பயணம் புறப்படுவதற்கு முன்னதாக பேசிய பிரான்சின் அதிபர் பிரான்சுவா ஹொலான் அவர்கள், பயங்கரவாதத்துக்கு எதிரான மக்களுடைய கூட்டு உணர்வை காட்டுவதற்கு இத்தகைய ஊர்வலம் முக்கியமானது என்று தெரிவித்தார். இந்த ஊர்வலத்திலே அவருடன் வேறு உலக நாட்டு தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒக்காபா இபின் நாஃபா என்கின்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பினுடைய உறுப்பினர்கள் பலரை டியூனிசிய அரசு படைகள் தாக்கிக் கொண்டிருக்கின்றன என்ற செய்திகள் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த ஊர்வலம் உருவாகியிருந்தது. கொல்லப்பட்டவர்களில் அருங்காட்சியக தாக்குதலை ஒருங்கமைத்தவராக அரசு அதிகாரிகளால் கருதப்படுகின்ற லோகே மானே அபு சாகுரும் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. எகிப்திய அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி அவர்கள் தாமும் தம்முடைய சக அரபு தலைவர்களும் ஒரு கூட்டு இராணுவப்படையை உருவாக்குவதற்கு உடன்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். முன்னர் எப்போதும் கண்டிருக்காத அச்சுறுத்தல்களை தற்போது தங்களுடைய பிரதேசம் கண்டுகொண்டிருக்கிறது எனவும், அதற்கு இப்படியான ஒரு கூட்டுப்படை அமைவது அவசியம் என்றும் அல் சிசி அவர்கள் அறைகூவி வந்திருந்தார். தற்போது யமன் நாட்டில் நடக்கின்ற சிக்கல்கள், பிரச்சனைகள் பற்றி பெரிதும் பேசப்பட்ட அரபு லீக் தலைவர்களுடைய உச்சி மாநாட்டில் இந்த உடன்பாடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சவுதி படைகளுடைய தலைமையில் தற்போது யமனில் அரபு கூட்டுப்படை ஒன்று ஹவுதிகள் என அழைக்கப்படுகின்ற ஷியா முஸ்லீம் போராளிகளை இலக்கு வைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. நைஜீரியாவில் நேற்று சனிக்கிழமை நடந்த தேர்தல் வாக்களிப்பில் தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு இடையிலும் பொதுமக்கள் பொறுமையுடன் கலந்து கொண்டு வாக்களித்தவர்களுக்கு பரவலாக பாராட்டுகள் வந்து குவிந்திருக்கின்றன. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்ட பிராந்திய ஆணையகமான எக்கோவாஸ் தலைவர் அமைப்பினுடைய தலைமை கண்காணிப்பாளர் ஜோன் கோஃபூர் அவர்கள், சில புதிய எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக செயல்படாத பொழுதிலும் பொறுமை காத்து ஜனநாயக கடமை ஆற்றியதற்காக வாக்காளர்களுடைய பொறுமையை பாராட்டியிருக்கின்றார். ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் அவர்கள், பெரும்பாலும் அமைதியாகவும் ஒழுங்காகவும் வாக்களிப்பில் கலந்து கொண்டமைக்காகவும், இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் அஞ்சாது துணிந்து பங்கு பற்றியதற்காகவும் வாக்காளர்களை பாராட்டியிருக்கின்றார். தொழில்நுட்ப கோளாறுகளை கண்ட சில வாக்குச்சாவடிகளில் ஞாயிற்றுக்கிழமையும் வாக்களிப்புகள் நடக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரினுடைய மக்கள் தங்கள் தேசத்தினுடைய நேசத்துக்குரிய தேசப்பிதாவான லீ குவான் யூ அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குடும்ப உறவுகளும் சாதாரண பொதுமக்களும் அண்டை நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்ட இறுதி நிகழ்ச்சியில் பேசிய தற்போதைய சிங்கப்பூர் பிரதமரும் லீ குவான் யூ அவர்களுடைய மகனுமான லீ ஹைசன் அவர்கள், தம்முடைய தந்தையார் சிங்கப்பூர் தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக கடுமையான கசக்கின்ற உண்மைகளை அஞ்சாமல் மறையாமல் நேருக்கு நேர் கண்டு போராடி வென்ற ஒரு பேரம் போராளி என்று வர்ணித்தார். லீ குவான் யூ அவர்களுடைய நண்பர்களும் அவருடன் பணிபுரிந்தவர்களும் இந்த இறுதி நிகழ்ச்சியில் உரையாற்றியிருந்தார்கள். இறுதியில் அவருடைய உடல் குடும்பத்தவர்கள் மட்டும் கலந்து கொண்ட தனிப்பட்ட கிரிகையில் தகனம் செய்யப்பட்டது. 30 மேலாக சிங்கப்பூரை வழிநடத்திய லீ குவான் யூ அவர்கள் மீது எதேச்சதிகாரம் செய்தவர் என்ற விமர்சனங்களும் அவ்வப்போது வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய உலக புகழ்பெற்ற அழகிய நினைவு சின்னமான தாஜ்மஹாலுக்கு அருகே யமுனை நதி கரையோரம் இருக்கின்ற நீளமான கரையோர பகுதியில் குப்பைகளும் செத்த விலங்குகளும் கொண்டு வந்து கொட்டப்படுகின்ற இடமாக மாற அனுமதித்தமைக்காக இந்தியாவில் இருக்கின்ற சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்கள் அரசாங்கத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். ஆக்ரா நகரத்தில் தாஜ்மஹாலுக்கும் செங்கோட்டைக்கும் இடைப்பட்ட இந்த ஜமுனை நதி கரையோரம் உல்லாச பயணிகள் மேம்பாட்டுக்கான வேலை திட்டமாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக, தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஒரு கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இச்சம்பவம் குறித்து அங்கு சென்று திரும்பிய செய்தியாளர் சார்ல்ஸ் அவர்களிடம் கூடுதல் விவரம் கேட்டேன்.
திருவாரூர் நீலக்குடி பகுதியில் இருக்கிறது மத்திய பல்கலைக்கழகம். இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்கான தங்கும் விடுதி வந்து கட்டப்பட்டு வருது. கடந்த 2013 இந்த பணி துவக்கப்பட்டது. இன்று காலை வந்து வழக்கம் போல 50 தொழிலாளர்கள் அந்த தங்கும் விடுதி அந்த பணியில அந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த பணி நடந்து கொண்டிருக்கும் போது சரியாக 9 அது 60 உயரம் உள்ள அந்த கான்கிரீட் தளமானது உடைந்து விட்டது. அதற்கு முன்னதாக அவர்கள் அந்த சென்ட்ரிங் எனப்படும் அந்த தளங்கள் அமைப்பதற்கான பணியில அந்த 40 தொழிலாளர்கள் ஒவ்வொரு தளத்திலையும் வந்து வேலை பார்த்தாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த கட்டிடம் வந்து மேல்கூரை என்பது இடிந்து விழுந்ததுல சம்பவ இடத்திலேயே வந்து 5 பலியானாங்க. 16 வந்து இப்ப திருவாரூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
இந்த விபத்துல உயிரிழந்தவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இல்ல மற்ற மாநிலத்தவர்களும் இருக்காங்களா?
மத்திய பல்கலைக்கழக கட்டிட விபத்துல தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இருவரும், ஒடிசா பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து இருவரும், அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒருவர், மொத்தம் வந்து 5 வந்து இதுல பலியாகி இருக்காங்க. இந்த 5 உடல் வந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. 16 வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அந்த 16 6 நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்கு. அவர்களுக்கு தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அங்க உள்ள மருத்துவர்கள் வந்து அவங்க சிகிச்சை அளித்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மேலாக இந்த மீட்பு பணி நடந்து இப்ப தற்போது முடிவடைந்து.
இப்ப விபத்து நடந்த பிறகு வந்து மாவட்ட நிர்வாகம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? மத்திய பல்கலைக்கழகம் அப்படிங்கறதுனால யார் மீது அது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கா?
முக்கியமாக இந்த பணியை மேற்கொண்டு வருபவர்கள் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த டெக் எனப்படும் ஒரு தனியார் நிறுவனம். அவர்கள் அதாவது அந்த நிறுவன உரிமையாளர் மற்றும் 4 பொறியாளர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சற்று நேரத்துக்கு முன்னதாக அந்த 4 இப்ப கைதாகி இருக்காங்க. அவர்களும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருது.
இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற 4 மீதும் வந்து என்னென்ன பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு?
4 பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சற்று நேரத்துக்கு முன்னதாக கைதாகியிருக்காங்க. இவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது இவர்களை வந்து அஜாக்கிரதையாக, முக்கியமாக பாதுகாப்பு இல்லாமல் இந்த கட்டிடத்தை கட்டியது, தொழிலாளர்களுக்கு எதுவும் விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என்பது வந்து அதன் மூலம் பாதுகாக்க முடியாத அம்சங்கள், அதாவது பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை, கொலை பாதகத்துக்கு இனமான வழக்குகள், அதாவது இவர் இறந்து விடுவார் என்று தெரிந்தே இவர்கள் வந்து அஜாக்கிரதையாக இந்த கட்டிடத்தை வந்து ஒப்பந்தக்காரர்கள், அதாவது கட்டட உரிமையாளர்கள் இவர்களுக்கு கொடுத்தவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழக்குகள் வந்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
திருச்சியில் இருக்கும் செய்தியாளர் சார்ல்ஸ். அடுத்த இலங்கை செய்திகள். இலங்கையின் வடபகுதிக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு சென்று மக்களை சந்தித்துள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்துள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமது 3 வடமாகாண விஜயத்தின் இறுதி நாளாகிய இன்று கிளிநொச்சியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரை சந்திப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த சந்திப்பில் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆயினும் செல்வம் அடைக்கலநாதனுடன் மற்றொரு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகிய வினோ நோகராதலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கூடுதலாக பாதிக்கப்பட்ட இடம் எங்களுடைய வன்னி மாவட்டம். அந்த வகையில எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் சரியான வளர்ச்சி இல்லாத பல துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே வீடு இல்லாமல் நிலங்களை இராணுவம் ஆக்கிரமித்திருக்கிறது. எங்களுடைய கடலை வந்து தென்னிலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் வந்து அதை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே வைத்தியசாலைகள் கல்வி சம்பந்தமான விடயங்களிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை விட எங்களுடைய ஊரால் பாதிக்கப்பட்ட அங்க வீரர்களாக இருக்கிற எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கின்ற வகையிலே அரசாங்கம் இந்த 100 நாள் திட்டத்திலே வேலை திட்டங்களை உருவாக்க வேண்டும். விடுப்புகள் இயங்காதவர்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நிரந்தர வருமானம் இட்டுகின்ற வகையிலே அவர்களை இனங்கண்டு நல்லொரு செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஆலோசனையாக முன்வைத்தோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். இதற்கிடையில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு அரசு செயலகங்களில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையில் அந்தந்த மாவட்டங்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு அரசு செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இதுபற்றி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். விசேடமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அங்கங்களை இழந்துள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்பான பல விடயங்கள் குறித்து இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. மீள்குடியேற்ற அமைச்சு அதிகாரிகளை மாகாண அமைச்சுடன் இணைந்து இவர்கள் தொடர்பான விவரங்களை திரட்டுமாறு கூறியிருக்கின்றேன். இந்த விவரங்கள் கிடைத்தவுடன் கிளிநொச்சியில் இவர்களின் தேவைகளை கவனிப்பதற்கும் வாழ்வாதார உதவிகளை வழங்குவதற்குமான அலுவலகம் ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். அதே போன்று புனர்வாழ்வு பெற்று சமூகத்தில் இணைந்துள்ள இளைஞர் யுவதிகளின் வாழ்வாதார பிரச்சினை குறித்தும் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம் என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அத்துடன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உளவியல் ஆற்றுப்படுத்தல் உதவிகள் வழங்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாகவும், இதற்கு தகுதியானவர்கள் 300 பேரையாவது தமிழகத்திற்கு அனுப்பி பயிற்சி பெற்று வந்து சேவையாற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பேசப்பட்டிருப்பதாகவும், அதற்கு அவர் உடன்பட்டிருப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் போன்ற நாடுகளிலிருந்து வைத்தியர்களின் உதவியை பெறுவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்திய மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இழுவை மீன்பிடி தொழிலை முற்றாக நிறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக தென்பகுதிகளில் இருந்து வருகின்ற சிங்கள மீனவர்களின் பிரச்சனை குறித்து கவனம் செலுத்தப்படும். யுத்தத்திற்கு முன்னர் முல்லைத்தீவுக்கு வந்து மீன்பிடித்த மீனவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள், ஏனையவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கைத்தொழில் வணிகத்துறை அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவர்களின் வேண்டுகோளை அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் மக்களின் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஒருவார காலத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு முல்லைத்தீவு கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீள்குடியேற்ற அமைச்சருக்கு பணித்திருக்கின்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் தேநீர் உட்பட சில பொருட்களின் என்ன விலைக்கு விற்கப்பட வேண்டும் என்பதை அரசு கடந்த வாரம் அறிவித்தது. அரசு அறிவிப்பு வந்து ஒரு வாரம் ஆகும் நிலையில் இது எப்படியான வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
அரசாங்கத்தினால் தேநீர், பால் தேநீர் மற்றும் அப்பம் ஆகியவற்றுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை அறிவிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலாகியும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் வர்த்தகர்களும் சிறிய வியாபாரிகளும் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். குறித்த பொருட்களை பொறுத்தவரை விலை நிர்ணயம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மட்டக்களப்பு நகரில் சிறிய தேநீர் கடை ஒன்றை நடத்தி வரும் முகமது இப்ராஹிம் முகமது பஷீர்.
நம் பசாருக்கு பிளேண்டி கொண்டே கொடுக்க 15 ரூபா, பால் டீ கொண்டே கொடுக்க 4 ரூபா, அரசாங்கம் சொல்லுது பால் தேநீர் 25 ரூபாய்க்கும் பிளேண்டி 10 ரூபாய்க்கும் கொடுக்க சொல்றேன். ஆனால் கொடுக்கறது கட்டுப்படி ஆகாது. கெண்டியும் பிளேண்டி தான் வியாபாரம், வேற ஒன்றுமே இல்லை. கேக்கு பனிச்சு கிணிச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த இம்பிலை குறைச்சிவில்லைண்டா நான் எங்கே போகிறேன். ஆளாம் தான் டீ வித்து எங்களை பிழைக்கிற எங்களை தான் பாதிக்குது. பெரிய முதலாளி மாதிரி பாதிக்கும். நம்ம எல்லாம் சின்ன சின்ன கடை வச்சு டண்டண்டைக்கு தொழிச்சிக்கிறனாமே நம்மளை தான் பாதிக்கும். டீயில் முக்கியம் தரம், அதாவது தரமான தேயிலைத்தூள் 1200 ரூபா நம்ம போட்டு அடிக்கிற தேயிலைத்தூள் இந்த பசார் உள்ள அப்படி தான் நான் கொடுத்து விட்ருக்கேன்.
புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் பால்மா, சீனி, கேஸ் மற்றும் கோதுமை மா உட்பட சில அத்தியாவசிய பாவனை பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த பொருட்களுக்கான விலை நிர்ணயம் என்று நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார வாரியம் கூறுகின்றது. ஆனால் எந்த வகையிலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்கின்றார் காத்தான்குடி பிரதேசத்திலுள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் ஒருவர்.
தரமான கட்டிப்பா தேநீர், பால் தேநீரை தான் பாமர மக்கள் எதிர்பார்க்கிறார். டின் பால் டீ என்று சொல்லுவார்கள். அந்த பாலில் 25 ரூபாய்க்கு தரமான பால் டீயை, பால் தேநீரை எதிர்பார்த்து வருகின்ற அந்த வாடிக்கையாளர்களுக்கு எக்காரணம் கொண்டுமே வழங்க முடியாது. தேநீரின் அளவு, தேநீரின் தரம், சுவை அவங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வழங்க முடியாது உள்ளது. அப்படியாக இருந்தால் தரத்தை குறைத்து அளவை குறைத்து மிக மிக மெல்லினமான ஒரு டீயை பால் தேநீரை வழங்குகின்ற போது அது வாடிக்கையாளர்கள் திருப்திப்பட மாட்டார்கள். எங்களால் அரசாங்கம் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த தேநீர் விலையை குறைத்து வழங்குவது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. பிளேன் டீயை பொறுத்தவரையிலும் அதுவும் 15 ரூபாய் குறைவாக விற்பதென்பது முடியாத காரியம். பிளேன் டீ என்று சொல்லுகின்ற போது அதில் தேயிலை ஒரு பிரதான அம்சம். அப்படியானால் தரத்தை குறைத்து அளவை குறைத்து விற்பனை செய்ய முடியும். அதை வாடிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
சரி, இப்போ சொல்கிறார்கள் இப்போ எரிபொருள் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது, கேஸ் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது, சீனி விலை குறைக்கப்பட்டுள்ளது, பால் மாக்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்களே.
10 ரூபாய்க்கு பிளேண்டி விற்கின்ற அளவுக்கு விற்ற காலத்தில் பிற்பட்ட காலத்தில் ஏற்றப்பட்ட விலையேற்றங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு குறைக்கப்படவில்லை. ஏதோ பெயரளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. 5 ரூபாய், 40 ரூபாய் இப்போ சாதாரணமாக பால் தேநீர் விற்கிறார்கள் என்றால் அது 25 ரூபாய்க்கு குறைக்கின்ற அளவுக்கு, 15 ரூபாயை குறைக்கின்ற அளவுக்கு பொருட்களின் விலை குறையவில்லை. பாலுடைய விலை கூடித்தான் இருக்கிறது. கட்டிப்பால், கட்டிப்பாலை பொறுத்தவரை அப்பம் 10 ரூபாய் விற்க சொல்கிறார்கள். அப்பம் 10 ரூபாய் விற்கிறது என்பது ஒரு சாத்தியமான விஷயம்தான். உணவுப் பொருட்களை பொறுத்தவரையில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு கட்டுப்பாடு விலை நிர்ணயிக்கின்ற போது கண்காணிப்பது எப்படி என்ற கேள்வி இருக்கிறது. நாளை புட்டுக்கு, இடியப்பத்துக்கு, பராட்டா ரொட்டி என்று இதை கண்காணிக்க போனால் அதன் அளவு, தரம், எதை வைத்து நிர்ணயிப்பது என்கின்ற பிரச்சனையெல்லாம் ஏற்படும். போட்டிச் சந்தையில் தரத்தை பொறுத்துத்தான் அந்த வியாபாரத்தை செய்ய முடியுமே தவிர நிர்ணயங்களை வைத்து செய்ய முடியாது. வாடிக்கையாளர்கள் போட்டித்தன்மைக்குள் இருக்கின்ற பொருட்களை தேடி வாங்குகின்ற வழக்கத்தை கொண்டார்கள் என்றால் வாடிக்கையாளர்கள் திருப்திப்படுவார்கள். அது பற்றி நிர்ணயங்கள் செய்ய ஒழிக்கிட்டால் கஷ்டமான ஒரு காரியமாக வந்து சேரும். வாடிக்கையாளர்களின் திருப்தி என்பதுதான் இந்த வியாபாரத்தின் அடிப்படை யாக நாங்கள் பார்க்கின்றோம்
என்று சிறிய வியாபாரிகளும் வர்த்தகர்களும் தெரிவித்தாலும் தேநீர், பால் தேநீர் மற்றும் அப்பம் தொடர்பில் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவித்தல்கள் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார வாரியத்தினால் தொடர்ந்தும் வெளியிடப்பட்டு வருகின்றன.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். சிங்கப்பூரை நிறுவியர் என்று அறிவிக்கப்படும் லீ குவான் யூவின் இறுதி நிகழ்வுகள் இன்று நடைபெற்ற பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. சிங்கப்பூரை உலகளவில் பேச வைத்தது அவரது சாதனையாக பார்க்கப்படுகிறது. சுத்தம், நேர்த்தி, உழைப்பு, அபிவிருத்தி கொண்ட ஒரு நாடாக சிங்கப்பூரை அவர் மாற்றி காட்டியவர். நகர் நாடான அங்கு சூயிங்கம் என்று பொது இடங்களில் துப்புவதை கடுமையாக எதிர்த்து அதை தடை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தார் லீ குவான் யூ. ஏன் அப்படி செய்தார் என்பது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு ஆங்கிலத்தில் எல்லிமெட்ஸ், தமிழில் ஜெயபிரகாஷ்.
லீ குவான் யூ ஒரு சிறிய துறைமுக தளத்தை உலக வணிக மையமாக மாற்றியவர். சுத்தத்தையும் நேர்த்தியையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டு மக்களிடம் எதிர்பார்த்த அவர் சிங்கப்பூரின் சுவிங்கம் மீதான தடைக்கும் காரணமானவர். சுவிங்கத்தின் மீது அவருக்கு அப்படி என்ன வெறுப்பு என்று சிங்கப்பூர் வாழ்க்கையின் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்சங்களில் ஒன்றாக சுவிங்கம் மீதான தடை இருக்கிறது. நெடுஞ்சாலைகளை கண்ட மாதிரி கடப்பது, கண்ட இடத்தில் குப்பை போடுவது, கண்ட கண்ட இடங்களில் கிறுக்குவது, துப்புவது, மூக்கை சீறி வீசுவது, கழிப்பறை அல்லாத இடங்களில் சிறுநீர் கழிப்பது, பொது கழிப்பறைக்கு சென்ற பின்னர் தண்ணீரை ஊற்றி கழுவாமல் வருவது, இப்படி எதையுமே சிங்கப்பூரில் செய்ய முடியாது என்று சட்டம் தடுக்கிறது. அப்படித்தான் இந்த சுவிங்கம் மீதான தடையும். 1965 சுதந்திர நாடான போது வளங்கள் குறைந்த சிறிய நகரமாக காட்சியளித்த சிங்கப்பூர் பிழைப்பதற்கான திட்டத்தை வகுத்தவர் அதன் முதலாவது பிரதமர் லீ குவான் யூ. 3rd உலக பிராந்தியத்தில் 3rd உலக சோலையொன்றை உருவாக்குவதுதான் அந்த பிழைப்பு திட்டத்தின் நோக்கம். நீண்ட காலத்துக்கு முன்பே மற்ற வளர்ந்த நாடுகளை விடவும் சுத்தத்திலும் அழகாக செதுக்கப்பட்ட புல்வெளிகளிலும் சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பிலும் சிங்கப்பூர் வேகமாக முன்னேற்றம் கண்டது. கேம்பிரிட்ஜில் கல்வி கற்ற லீ எதிலுமே ஒரு நேர்த்தியை எதிர்பார்த்து வேலை செய்தார். துப்பி வைக்கப்பட்ட சுவிங்கங்கள் தெருக்களில் ஒட்டி கிடக்கின்ற காட்சியால் தாங்கள் எதிர்பார்க்கின்ற நேர்த்தி கட்டுப்போய்விடுவதாக சிங்கப்பூர் அதிகாரிகள் கருதினார்கள். நடைபாதைகளிலும் ரயில்களின் தானியங்கி கதவுகளிலும் ஒட்டப்பட்டு கிடந்த சப்பித்துப்பிய சுவிங்கங்களை தாங்கள் அடைய நினைக்கின்ற நாட்டுக்கு அசிங்கமாகவும் தங்களின் இலக்கு மீது நடத்தப்படுகின்ற வெளிப்படையான தாக்குதலாகவும் சிங்கப்பூர் அதிகாரிகள் உணர்ந்ததாக கூறுகிறார் அமெரிக்க எழுத்தாளர் டாம் பிளேட். 1992 சிங்கப்பூரில் சுவிங்கம் தடை செய்யப்பட்டது. லீ குவான் யூ தனது 31 ஆண்டுகால பிரதமர் வாழ்க்கையை முடித்திருந்த காலம் அது. மூத்த அமைச்சர் என்ற அந்தஸ்துடன் நாட்டின் இயக்கத்துக்கு பின்னால் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தார் லீ. மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுகின்ற ஒரு அரசாகத்தான் நாங்கள் பார்க்கப்பட்டோம். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விடவும் மிகவும் ஒழுக்கமுள்ள மகிழ்ச்சியான இடத்தில் இன்று நாங்கள் வாழ்கிறோம். என்று லீ குவான் யூ பிபிசியின் பீட்டர் டேயிடம் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறியிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பொது கொள்கையில் தீர்வு இருக்கிறது என்று நம்பிக்கை வைத்திருந்தார் லீ. இப்போது இருக்கின்ற சட்டப்படி ஒருவர் தனது சொந்த தேவைக்காக மட்டும் சிறிய அளவில் சுவிங்கத்தை சிங்கப்பூருக்குள் கொண்டு செல்ல முடியும். 2004 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அமெரிக்க சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் பின்னர் மருந்தாளர்களும் பல் மருத்துவர்களும் மருத்துவ தேவைக்காக சுவிங்கம் விற்க முடியும். அதுவும் மருத்துவரின் பரிந்துரை வாங்குபவர்களிடம் இருக்க வேண்டும். இருந்தும் கண்ட இடத்தில் அந்த சுவிங்கத்தை சப்பி துப்பினால் அபராதம் கடுமையாக இருக்கும்.
அடுத்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்தியுடன் திருநாவுக்கரசு விக்னராஜா.
ஆஸ்திரேலியா 5வது தடவை உலக கிரிக்கெட் சாம்பியன். ஹவ் இஸ் தட்? இது எப்படி இருக்கிறது? மெல்பர்ன் நகரத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி 5வது முறையாக ஆஸ்திரேலியா உலகக்கோப்பையை வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியை இணைந்து நடத்திய 2 ஆண்டுகளும் மோதிய இறுதி ஆட்டத்தில் அண்ணன் ஆஸ்திரேலியா தம்பியை கவிழ்த்து வீழ்த்தியது. இதுவரை ஆடிய அனைத்து ஆட்டங்களிலும் ஆளுமையை செலுத்தி வெற்றி பெற்ற நியூசிலாந்து ஏனோ இந்த ஆட்டத்தில் இறுதி ஆட்டத்தில் தட்டு தடுமாறி கீழே விழுந்து குப்புற விழுந்தது. 183 ஓட்டங்களுடன் நியூசிலாந்து அணியை சுருட்டி கட்டிய ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகள் இழுப்பவர்களுடன் அந்த தொகையை தாண்டி உலகக் கிண்ணத்தை தட்டிச் சென்றிருக்கிறது. ஜேம்ஸ் ஃபோக்னர் இன்றைய ஆட்டத்தின் கதாநாயகன், மேன் ஆஃப் த மேட்ச். மிச்சல் ஸ்டாக் இந்த உலகக்கோப்பை போட்டிகளின் ஆட்ட நாயகன், பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட்.
இது விக்கி அளித்த செய்திக்குறிப்பு. நிகழ்ச்சியில் நிறைவாக
புலிவிளக்கும் பொன்னி நதி, காவிரி சந்திக்கும் பிரச்சனைகளை ஆராயும் தொடர் 4வது பாகம் தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
நொய்யலாற்றைப் போலவே காவிரியின் மற்றொரு கிளையாறான பவானி ஆறும் சாயப்பட்டறைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கேரள எல்லைப்பகுதியில் இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் துவங்கும் பவானி ஆற்றில் நீலகிரி மலையில் உருவாகும் பல சிற்றார்களும் நீர் சுவைக்கு பெயர் போன சிறுவாணி ஆறும் சங்கமிக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை காவிரியை அடுத்து பவானியில்தான் அதிகம் நீர் பாய்கிறது. கீழ்பவானி பாசன விவசாயிகளின் சங்கத்தின் தலைவரான நல்லசாமி சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட சிறப்பு பவானிக்கு உண்டு என்று சுட்டிக்காட்டுகிறார்.
காவிரியினுடைய 2வது பெரிய கிளை நதி பவானி. இது தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நதி எப்படி இருந்ததுங்கிறத சங்க இலக்கிய பரிபாடல் படம் பிடிச்சு காட்டுது. புனல்பாய் மகளிர் ஆடல் ஒழிந்த பொன்சை பூங்குளை மீமிசை தோன்றும். அந்த காலத்தில் கோடை காலத்தில் இளவேனிர் பருவத்தில் நண்பகல் நேரத்தில் பெண்கள்லாம் நீராடுவாங்களாம். அப்படி நீராடுகின்ற பொழுது அவர்கள் அணிந்திருந்த அந்த தங்க ஆபரணங்களை கழட்டாமல் அப்படியே குதிச்சு விளையாடுவாங்களாம் ஆற்றுல. அப்போது சில நேரங்களில் தங்க ஆபரணங்கள்லாம் கலன்று விழுந்துருமா. அந்த விழுந்திருக்கக்கூடிய தங்க ஆபரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கரையில் நின்று கண்ணாடி பிடிச்சி பார்த்தா அந்த படிக மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நீரினுடைய அடியில் அந்த சூரிய ஒளியில் அந்த தங்க ஆபரணம் மின்னுவது தெளிவாக தெரியும். சாந்து வரும் வாணி நீர் எப்போ பார்த்தாலும் சந்தன வாசம் வந்துக்கிட்டே இருக்குமா. இப்போ சாக்கடை வாசம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கிளை நதி நொய்யல் இந்த ஆறு செத்து போச்சு. இப்போ பவானி ஆறினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா நோய்வாய்ப்பட்டுருக்கு. ஏற்கனவே வந்து அந்த பவானி சாகர் அணைக்கு பக்கத்தில் விஸ்கோஸுங்கிற ஒரு ஆலை இருந்தது, அந்த ரயான் ஆலை. அந்த ஆலை ஏதோ தெய்வாதீனமாக மூடப்பட்டுருச்சு. அது மூடாது இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தா காப்பி கொட்டை கலரில் தான் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ மூணு பின்னாடி ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் நீர்ப்பிடிப்பு பகுதியிலேயே மாசுபடுது. ஏன்னா முன்னையெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இயற்கை காடுகள் இருந்தது. இப்போ வந்து டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு, மலை காய்கறிகள் இதெல்லாம் சாகுபடி பண்ணுறாங்க. அதுக்கு ரசாயன உரங்களை கண்மூடித்தனமாக கொட்டுறாங்க. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களைக்கொல்லி இதையெல்லாம் அடிக்கிறாங்க. அங்கே குடியேற்றம் அதிகமாக இருக்குது. அந்த கழிவுகளும் இந்த ஆற்றுல கலக்குது.
மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகள் வந்ததே பவானி நீர்க்கிட காரணம் என்கிறார் தமிழக ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் இ.வி.கே. சண்முகம்.
பவானி ஆற்றை பொறுத்தவரை மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி பவானியிலே காவிரி ஆற்றோடு கலக்கிற வரை தொடர்ச்சியாக காகித ஆலைகள், தோல் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள், சர்க்கரை வடிக்கிற தொழிற்சாராய தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் நேரடியாக பவானி ஆற்றிலே கலக்கிறது. அதனால் பவானி ஆற்று நீரை குடிக்கிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஆடு மாடுகளுக்கு கூட செனை நிற்காமல் போகிற அளவிற்கு இன்றைக்கு அந்த நதி மாசுபட்டிருக்கிறது.
திருப்பூரை போல அடர்த்தியான தொழிற்சாலைகள்
பவானி நதி பாயும் இடங்களில் இல்லாதிருந்தாலும் குமாரபாளையம், பவானி சாகர் மற்றும் அதற்கு அண்மித்த பகுதிகளில் பல இடங்களில் சாயப்பட்டறைகளும் சில இடங்களில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் செயல்பட்டு வருகின்றன. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க அரசு தரப்பில் அழுத்தங்கள் அதிகரித்து வந்தாலும் கழிவுநீரை ஆற்றில் கலக்கும் போக்கு தொடர்கிறது.
தண்ணி புழுக்கலாத்தான் இருக்கு, குடிக்கவே முடியாது. குடிக்கிறதுக்கு மெல்ல வாட்ட தண்ணி தான் கொண்டாடும், தண்ணியெல்லாம் ஆகாது. சமைக்கிறது போர் தண்ணி இருக்கு, போர் தண்ணி.
போர் தண்ணி நல்லா இருக்கா?
ஆ, தண்ணியை சாப்பிட்றதுக்கு ஆகாது, குடிக்கிறதுக்கு.
தினேஷ்குமார், காடைமட்டி, சேரியாம்பாளையம், இங்கே செங்காடு, இதிலெல்லாம் டையிங் வேஸ்ட் தண்ணியில் வந்து ஈட்டி பிளான்ல ட்ரீட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஆற்றுல இது பண்ணிடுறாங்க. டையிங் மூலமாக கேட்டோம்னா அங்கேருந்து கேட்டால் ட்ரீட் பண்ணிட்டு தான் விட்றங்கிறாங்க. நான் ட்ரீட் பண்ணல விடுறதில்ல, நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் வந்து சாய தண்ணி தான் போகும். இந்த தண்ணியில் ஊற்றிங்கன்னா பிப்பு அதிகமாக எடுக்கும், முடியெல்லாம் கொட்டும், நிறைய பிரச்சனை இருக்குது. இல்லை விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. கீழே வந்து நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரோடு சைடு, ஆனால் இருந்தால் அதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே நான் ஓடி இதாகிட்டே தான் இருக்குது. குமராளத்தில் பார்த்தீங்கன்னா ஈடிபி கட்டித்தரம் சொல்லிக்கிறாங்க, ஆனால் உங்கள் இன்னும் ஸ்டெப் எது எடுக்கல.
வாசுதேவனுங்க.
என்ன உரம் போடுறீங்க?
ஜிங்க் செல்பேட்டுங்க.
இது எதுக்காக போடுறீங்க?
பயிர் நல்லா வேரோட்டம் கொடுக்கறதுக்காக கொடுக்கும். மண் நல்லா இறி, வேரோட்டம் நல்லா கொடுக்குங்க பயிருக்கு.
சரி, இங்கே வந்து தண்ணி எப்படி இருக்குது, தண்ணியுடைய தன்மை, இதனால் ஏதாவது விவசாயத்துக்கு பிரச்சனை இருக்கா?
தண்ணி தாங்க, அப்புறம் சாய கழிவுகள் தான்.
இது வருஷத்துக்கு மேலே தண்ணியை குடிக்கிறதுக்கெல்லாம் அதை வச்சுருந்தோம். 3 கிலோமீட்டருக்கு அந்த பிறந்து வாய்க்காலுக்கு அந்த பக்கம் கிணறு வெட்டி குடிநீர் கொண்டு வந்துருக்குறோம் எங்களுக்கு. நான் வாய்க்கால் வந்து பவானி சாகர் வர தண்ணி வந்தால் நல்ல தண்ணி இருக்குதுங்க. 6 மாதம், அப்புறம் 6 மாதம் குடிக்கிறக்கே எல்லாம் உப்பு தண்ணியாக போயிருந்தோம்.
குடிசை தொழிலைப் போல செய்யப்படும் அங்கீகாரம் பெறாத சாயப்பட்டறைகள் இந்த பகுதியில் பெரும் பிரச்சனையாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மத்திய அரசின் நீர்வள மேம்பாட்டுத் துறையில் அதிகாரியாக வேலை செய்யும் ஆர். பாலகிருஷ்ணன் சாயப்பட்டறைகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஓரளவுக்கு பயனளிக்க ஆரம்பித்திருப்பதாக கூறுகின்றார்.
பவானி அட்ஜஸ்டன்ட்ல டுவோர்ட்ஸ் ஆப்பு கொண்டு வந்து டையிங் ஃபேக்டரிஸ் இருக்குங்க சார். இந்த வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப இதான பொல்யூட்டாதனால வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பாக பொல்யூட் ஆகுதுங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் போட சொல்லி கம்பல் பண்ணி நிறைய டையிங் ஃபேக்டரிஸ்லாம் சீல் வச்சாங்க. க்ளோஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து டீலேருந்து எடுத்துகிட்டு போட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கலெக்டரேட்டில் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா ஸ்டெப் எடுத்து கும்பிட்றாங்க. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு, ஆனால் பொல்யூஷன் பொல்யூஷன் தான். ஏன்னா மெர்க்குரி குளோரைடெல்லாம் போட்டு டையிங் ஃபேக்டரி பண்ணனால அதெல்லாம் ஹெவி பாய்சன் கெமிக்கல்ஸ்.
தண்ணீர் மாசுபடுத்தினால விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்கு?
நம்ம எதிர்பார்க்காத பெஸ்டன் டீசல் அட்டாக் ஆகுங்க சார். வேம்ஸ் எர்த்த வேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஏற்கனவே திம்மட்டு பியூரோடெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. இப்போ எகைன் வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன் வரனால இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெத் ஆகிடுச்சுங்க. இந்த பக்கத்தில் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ நிறைய சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் வர்றதுனால நிறைய பேர் சைட்டில் லேண்ட் வேல்யூவில் விற்றுட்டுருக்காங்க, சைட் போட்டுட்ருக்காங்க. அதனால் அக்ரிகல்ச்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போயிட்டுங்க, இப்போ பிஸ்னஸ் போயிட்டுருக்காங்க. இந்த பொல்யூஷன் ஆகிருக்கு.
சட்ட விரோதமாக செயல்படும் சாயப்பட்டறைகளை மூடவும் சாயக்கழிவுகளை சுத்திகரிக்கவும் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறுகின்றார் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் ஜெயக்குமார். டிசி எத்ராஜ்.
பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பொறுத்த வரைக்கும் அதே நாமக்கல் மாவட்டத்தில் வருது. அது என்னக்கா, இந்த அவங்களுக்கு ஒரு சின்ன பிளான்ட் இருந்தால் போதும், அதுக்காக ஹெவியான மிஷினரிஸ் தேவையில்லை சாயம் பண்ணுறதுக்கு. ஸோ அடிக்கடி எங்கன்னா ஒரு இடத்துல இதான் பண்ணி பண்ணுவாங்கனாக்கா அவங்க ஒரு தொட்டி மாதிரி கொண்டு வந்து போட்டு சாயம் போட்டு அதை வந்து அந்த தண்ணியை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இப்போ விஷயம் வந்து தான் நாங்கள் வந்து அதை எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக, பிளான்ட்டே அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் இந்த 4 இடத்துலையும் வந்து சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு அவங்களுக்கான ஏற்கனவே இது மாதிரி இப்போ அவங்களால பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட முடியாது இருக்கிறவங்க, நாங்கள் டெமாலிஷ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், ரன்னிங் இண்டஸ்ட்ரீஸ், இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இன்டிகிரேட்டட் 4 இடத்துல வரப்போகுது.
பவானி மற்றும் நொய்யல் ஆற்றில் சாயப்பட்டறைகளால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அதிரடியான தீர்வை முன்வைக்கின்றார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சார்ந்த சுந்தர்ராஜன்.
இப்போ ஃப்ரான்ஸும் இட்டாலியும் ஜெர்மனியும் பெல்ஜியமும் அமெரிக்காவும் ஏன் திருப்பூர்லேருந்து உள்ளாடைகள் பின்னாடை செஞ்சு வாங்குறாங்க? அவங்களுக்கு தெரியும் இந்த தொழில், இந்த பூமியையும் தண்ணியும் நாசப்படுத்தக்கூடிய தொழில், உலகத்தின் குப்பை தொட்டியாக இருக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி தொழிலை பண்ணோம்னா நம்மளோட மண்ணும் நீரும் கெட்டு போகாமல் காப்பாற்றிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்களை இந்தியா மாதிரி நாடுகளும் இறக்குமதி பண்ணிக்கிறாங்கிற ஒரு திமிரு தான் வந்து அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அடிப்படையில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இந்த மாதிரி கண்ணாபிரான் நீங்கள் ஏற்றுமதி செய்கிறது வந்து தடை பண்ணும், உள்நாட்டு தேவைகளுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள், அதுக்கே பெரிய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது பயோடிகிரேடபிள் வெஜிடபிள் பேஸ்டு கலரிங்லாம் வந்துச்சு, அதை பயன்படுத்துங்க. என்ன அதில் வந்து உங்களுக்கு அழகழகான கலர்கள் பண்ண முடியாமல் இருக்கலாம், அது பரவாயில்ல. ஏன்னா உள்ளாடைகள் தானே, அதனால் பெரிய இதாக இருப்போது, அது வந்து உங்களுக்கு நீரையும் நிலத்தையும் அந்தளவுக்கு கெடுக்காது. இப்போ யூஸ் பண்ணுற கெமிக்கல் டைஸ் மாதிரி வந்து கெடுக்காது.
தொழிற்சாலைகள் வெளியிடும் கழிவுகள் மட்டுமல்லாது வீட்டு கழிவுகளும் காவிரி நதியை மாசுபடுத்துகின்றன. இது குறித்து அடுத்த பாகத்தில்
ஒளிவிளக்கும் பொன்னி நதி. நான்காம் பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன்.
நேர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.